الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال النبي صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதர் எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாங்கள் எந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று எம்மை வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவைகளை முழுமையான முறையில் எடுத்து நடக்க வேண்டியும், எவைகளை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவைகளை பரிபூர்ணமான முறையிலே தவிர்ந்து கொள்ள வேண்டியும், அல்லாஹுடைய தக்வா என்ற இறை அச்சத்தை கொண்டும் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தையும் நசீஹத்தையும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முபாரக்கான மாதம் இதோ நம்மை வந்தடைந்திருக்கிறது. நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அமல்களுடைய சீசன் எங்களிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது. கடந்த காலங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டிராத ரமலான்களை நாங்கள் அனுபவித்திருந்தோம். சரியான முறையில் எங்களால் அமல் செய்ய முடியாமல், மஸ்ஜிதுகளுக்கு வர முடியாமல், எங்களுடைய வீடுகளில் முடங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு கஷ்டமான ஒரு சூழலை நாங்கள் எல்லாம் அவதானித்திருந்தோம். அல்லாஹு தஆலா அதிலெல்லாம் எங்களுக்கு விடுதலையை தந்து மறுபடியும் இந்த முபாரக்கான மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அதனுடைய ஒரு பகுதியும் எங்களை விட்டு சென்று விட்டது. இன்னும் பெரும்பாலான பகுதி இந்த மாதத்தினுடைய பகுதி இதோ நம்மிடத்தில் இருக்கிறது. இதை நாங்கள் எப்படி பயன்படுத்தப் போகிறோம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரபலமான செய்திதான். மிம்பரில் ஏறும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை ஆமீன் என்று சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், இன்னைக்கு புதிதாக வித்தியாசமான ஒரு காரியத்தை தாங்கள் செய்தீர்களே, என்ன என்று கேட்டதற்கு, நான் முதலாவது படியில் ஏறும் பொழுது ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், நாயகமே, யார் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பெற்றோரை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சரியான முறையில் பணிவிடை செய்து அவர்களுடைய துவாவை பெறாமல் அவன் இருந்து விட்டானோ அவன் நாசமாகட்டும் என்று பத்வா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். இரண்டாவது படியில் ஏறும் பொழுது யாருக்கு அல்லாஹு தஆலா யாருக்கு முன்னால் உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டு தங்களுடைய பெயர் சொல்லப்பட்டும் கூட அவன் சலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவது படியில் ஏறும் பொழுது யாருக்கு அல்லாஹ் ரமலானை கொடுத்தானோ ரமலானிலே அமல் செய்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த ரமலான் அவனை விட்டு போய்விட்டது என்று சொன்னால் அவனும் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உம்மத்தின் மீது, இந்த உம்மத்தினுடைய ஒவ்வொரு நபரின் மீதும் எந்த அளவுக்கு கருணை கொண்டவர்கள், கிருபை கொண்டவர்கள் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் இப்படி சொல்கிறார் என்றால், யாருக்கு ரமலான் கிடைத்தும் கூட ரமலான்ல கூட ஒழுங்கா அமல் செய்யாமல் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவன் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்த பதுவாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொல்லி இருப்பார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய சீரியஸான ஒரு விடயம் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நாங்கள் ரமலான் எப்படியும் கழிஞ்சிரும், இது ஒரு ஆறு நோன்பு போயிருச்சு, இன்னும் சில நாட்களில் ரமலான் எங்களை விட்டு போயிரும், ஆனால் இந்த நாட்களை நாங்கள் எப்படி பயன்படுத்தப் போகிறோம், இந்த ரமலான் கழிந்ததற்கு பிறகு எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கப் போகிறது, இதை கொஞ்சம் நாங்கள் யோசிக்க வேண்டும். சென்ற ரமலானில் இருந்த எத்தனை பேர் எங்களிடத்தில் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டார்கள், அதேபோன்று இந்த ரமலானில் இருப்பவர்களில் எத்தனை பேர் அடுத்த ரமலானில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவன் தான் ஒரு புத்திசாலியாக இருக்கிறான். இப்ப இந்த ரமலானுடைய காலத்திலே நம்முடைய அமல்களில் பரிபூர்ணமான முறையிலே கவனம் செலுத்த வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அதில் பல மடங்கு நன்மைகள் தரக்கூடிய அமலை அல்லாஹ் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறான். வியாபாரிகளுக்கு தெரியும், பிசினஸ் உடைய சீசன் வந்துருச்சுண்டா, அதுக்காக வேண்டி என்னென்ன முயற்சி எல்லாம் செய்யறாங்க என்பதை நாங்கள் எல்லாம் நல்ல விளங்கிதான் வச்சிருக்கிறோம். பிசினஸ் உடைய சீசன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அதுக்குள்ள எல்லா ஏற்பாடையும் செய்து விடுவார்கள். அந்த வியாபாரம் நடக்கிற நேரத்தில் அதுல கிடைக்கக்கூடிய லாபம் மற்ற நாளில் கிடைக்கிறதை விட பன்மடங்கு லாபம் இந்த சீசன்ல கிடைக்கும். எனவே முழு மூச்சாக தன்னுடைய வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பார்கள். இந்த ரமலான் என்பது அமல்களுடைய சீசன். இந்த அமல்களுடைய சீசன் என்றால் வியாபாரத்துடைய சீசன் மாதிரி அல்ல. வியாபாரத்தில் வந்து ஒன்னுக்கு ரெண்டு கிடைக்கலாம், மற்ற நாளில் ஒரு லாபம் கிடைச்சதுன்னு சொன்னா சீசன்ல ரெண்டு மடங்கு கிடைக்கலாம் அல்லது அதை விட கொஞ்சம் கூட கிடைக்கலாம். ஆனால் இது அப்படி அல்ல, ஒன்றுக்கு 70 மடங்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமலுடைய சீசனிலே நாம் இருக்கிறோம். நாம் ஒருவேளை ஒரு தொழுகையை தொழுதால், ஒரு பருவ தொழுகையை தொழுதால், 70 துறவை தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் இந்த ரமலான்ல வைத்திருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். மற்ற நாளில் பருவ தொழுகிறோம், ரமலானிலும் பருவ தொழுகிறோம், மற்ற நாளில் தொழுவதை விட 70 மடங்கு நன்மையை அல்லாஹ் இந்த ரமலானிலே வைத்திருக்கிறான். ஒரு சுன்னத்தான அமலை செய்தால், ஒரு நபிலை செய்தால் அல்லாஹ் பருவான ஒரு அமலுடைய நன்மையை தருகிறான். இவ்வளவு மகத்தான ஒரு மாதத்தில் தான் நாம் இருக்கிறோம். இப்ப இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக எங்களுடைய அமல்களை கொண்டு எங்களுடைய நன்மைகளை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ரமலான் போய்விட்டது என்று சொன்னால் இனி அடுத்த ரமலான் வர்றதற்கு இன்னும் 11 மாசம் காத்திருக்க வேண்டும். நாங்கள் 11 மாசத்தில் என்னென்ன அமல் செய்கிறோமோ அதைவிட பன்மடங்கு நன்மைகளை அல்லாஹ் இந்த ஒரு மாதத்தில் வைத்திருக்கிறான். இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் அந்த நன்மைகளை அடைந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த வரக்கூடிய 11 மாதங்களும் எங்களுக்கு பரக்கத்தான மாதமாக, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய நாட்களாக அது ஆகிவிடும். எனவே இந்த ரமலானை கனிமத்தாக கருதி கொள்ள வேண்டும், கிடைத்த ஒரு கொள்ளை பொருளாக கருதி கொள்ள வேண்டும். இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும், அது தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், திலாவத்துகளாக இருந்தாலும், சதக்காக்களாக இருந்தாலும், அதை பரிபூர்ணமான முறையில் செய்யக்கூடிய அமலாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலத்திலே ஜமாஅத்தினுடைய தொழுகையை, ஒரு தொழுகையை கூட நாங்கள் தவறவிட்டு விடக்கூடாது. மற்ற நேரத்திலும் ஜமாஅத்தோடு தொழக்கூடியவர்கள் தான் நாங்கள், ஆனால் ரமலானில் இருக்கக்கூடிய அந்த நன்மையை கவனத்தில் கொண்டு ஒரு தொழுகை கூட அது ஜமாத் இல்லாமல் தொழ முடிக்கூடாது. அந்த அளவுக்கு தொழுகையில் ரொம்ப பேணுதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், சுன்னத்தான அமல்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். முன்னாடி பின்னாடி சுன்னத் இருக்கிறது, ஒவ்வொரு தொழுகைக்கு முன் சுன்னத் இருக்கிறது, பின் சுன்னத் இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே உலக வேலைகளை கொஞ்சம் குறைத்துவிட்டு இபாதத்துகளுடைய நேரங்களை கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும். சஹாபாக்களை பற்றி வருகிறது, ரமலான் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரமலானுக்கு முன்னாடியே அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு பிறகு ரமலான் வந்துவிட்டால் வெறும் இபாதத்தில் தன்னை மூழ்கடித்து விடுவார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். காரணம், அதனுடைய மரியாதை மதிப்பு அவங்களுக்கு தெரிஞ்சது, ரமலான் எவ்வளவு மகத்தானது என்பது அவங்களுக்கு தெரிஞ்சது. அதனால் அவர்கள் தங்களுடைய அதிகமான நேரத்தை இபாதத்திலே குர்ஆன் ஓதுவதிலும் தொழுவதிலும் அவர்கள் செலவழிப்பார்கள் என்பதை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். இப்ப ரமலான் வந்திருக்கிறது, மற்ற நாள் மாதிரி இதையும் நாங்கள் நினைத்து விடாமல் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு அதிகமாக நேரத்தை கொடுக்க வேண்டும், தொழுகைகளுடைய எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். சுன்னத்தான தொழுகைகள், அதே போன்று நபிலான வணக்கங்கள், இந்த வணக்கங்களிலே அதிகமான நேரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எல்லா நாளைக்கும் நாங்கள் பள்ளிக்கு வரத்தான் செய்கிறோம், ரமலானில் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே வர்றது. கொஞ்சம் முன்னாடியே வந்து அல்லாஹ்வுடைய பள்ளியிலே நாம் இருப்பதும் கூட நன்மையை தரக்கூடியதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுகைக்காக வேண்டி வருகிறான், தொழுகையினுடைய நேரம் இன்னும் வரவில்லை, எதிர்பார்த்து மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் கூட தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அவனுக்கு எழுதப்படும் என்று சொன்னார்கள். அப்ப நாங்க முன்கூட்டியே மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய அந்த மற்ற நாளை விட கொஞ்சம் முன்னதாகவே பள்ளிக்கு வரக்கூடிய வளமையை இந்த ரமலானில நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி தொழுததற்கு பிறகும் கூட பல அமல்கள் இந்த மஸ்ஜிதிலே இருக்கிறது, அந்த அமல்களுக்காக வேண்டி நேரத்தை கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுது முடிச்சதுக்கு பிறகு அவன் தொழுத இடத்திலே ஒதுவோடு இருக்கிற வரைக்கும் மலக்குமார்கள் அவனுக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹும் அஃபில்லஹு, அல்லாஹும் அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை நீ மன்னிச்சிரு, இவருக்கு நீ கிருபை செய் என்ற துவாவை அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற வரைக்கும், நாங்க ஒன்னும் செய்யல அமல் செய்யாவிட்டாலும் கூட ஒதுவோடு உட்கார்ந்து கொண்டு இருந்தாலே மலக்குமார்கள் துவா செய்து கொண்டிருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் மஸ்ஜிதுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கணும். சுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய சுன்னத்துகள் அதை பரிபூர்ணமான முறையில் தொழக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாததல்ல, அது எங்களுடைய நாடாக இருந்தாலும் சரி வேறு நாடுகளாக இருந்தாலும் சரி முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. அப்ப அவன்கிட்ட கேட்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த மாதத்தின் மூலமா அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப அல்லாஹ்விடத்தில் இபாதத்தின் மூலமாக நாங்கள் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய கஷ்டங்களுக்கும் எங்களுடைய பொருளாதாரத்தினுடைய அந்த பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் தீர்வு கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று இந்த ரமலான்ல நோன்பை நாங்கள் சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும். நோன்பு பிடிக்கிறோம், அது சரிதான். நோன்பு பிடிப்பது என்பது வெறும் பசிப்பது தாகிப்பது என்பது மாத்திரம் நோக்கமல்ல, எங்களுடைய உணர்வுகள் எங்களுடைய பாவத்தினுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த நோன்பை எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா ஐயுஹல்லதீனா ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதற்காக வேண்டி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில தக்குவா வருவதற்காக வேண்டி. ஏன்னா மனுஷன் வந்து அவனுடைய உணர்ச்சிகளினால் அவனுடைய உடல் இச்சைகளினால் பின்னி பிணைக்கப்பட்டவனாக இருக்கிறான். அதுல மிகப்பெரிய இச்சை என்னவென்று சொன்னால் வயிற்று பசிதான். மனிதனுடைய வயிற்று இருக்கிறதே அதை காலியாக போட்டோம் என்று சொன்னால் மனிதன் அவன் தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆன்மீக சக்தி அவனுக்கு கிடைச்சிடும். உலகத்துல சாதாரணமா பாக்குற நாங்க மனிதன் பெரிய பெரிய மிருகங்களை எல்லாம் அடக்கி வைத்திருக்கிறான், யானையை அடக்கி வச்சிருக்கிறான், சிங்கத்தை அடக்கி வைத்திருக்கிறான். அவன் சொன்னதுக்கெல்லாம் அது கேட்குது, யானை அவன் சொன்னதையெல்லாம் அந்த யானை கேட்கிறது. அவ்வளவு பெரிய மிருகத்தை கூட மனிதன் எப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தான் என்று சொன்னால் அதற்கு பசியைதான் முதல்ல கொடுத்தான். உணவை நிறுத்தி வைத்து அந்த பசியை காட்டித்தான் தன்னுடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியதாக அந்த மிருகத்தை மனிதன் ஆக்கினான். அதுபோன்றுதான் எங்களுடைய உள்ளம், மிருக குணம் கொண்ட உள்ளம், தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எங்களுடைய எண்ணம், அந்த உள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த நோன்பை போன்ற ஒரு பரிசுத்தமான ஒரு உறுதியான ஒரு ஆயுதம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்ப எங்களுக்கு முன்னாடி சாப்பாடு இருக்குது, எங்களுக்கு முன்னாடி தண்ணீர் இருக்கிறது, எங்களை யாரும் தடுக்க முடியாது, பசிக்கிறது, உடல் கேட்கிறது, இருந்தாலும் கூட எங்களுடைய நஃப்ஸை நாங்கள் அழிக்கிறோம். நீ சாப்பிட இயலாது, நீ குடிக்க இயலாது, உனக்கு தேவை இருந்தாலும் கூட அந்த தேவையை நீ பூர்த்தி செய்ய இயலாது, ஏனென்றால் என்னுடைய ரப்பு உன்னை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறான். இந்த பக்குவம் இருக்குதே, இதைத்தான் இந்த நோன்பு எங்களுக்கு தருகிறது. அதன் மூலமாக மனிதன் மற்ற நேரத்தில் ஹராமான காரியங்கள் முன்னாடி வரும் பொழுது உள்ளம் ஆசை கொள்ளும், அதை செய்யறதுக்கு விரும்பும், அதை பார்க்கறதுக்கு விரும்பும். அந்த உள்ளத்தில் நோன்பின் மூலமாக கிடைத்த இந்த பக்குவம், நீ இதை செய்யக்கூடாது, ரப்பு இதை தடுத்திருக்கிறான், அந்த தக்வா என்று சொன்னால் இதுதான், அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று சொன்னானோ அதை செய்யக்கூடாது, அல்லாஹ் எதை செய்யும்படி சொல்லி இருக்கிறானோ அதை செய்ய வேண்டும். இந்த தக்வா வருவதற்கு இந்த நோன்புதான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. அதைத்தான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொன்னான், லஅல்லகும் தத்தகூன், இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில தக்குவா வருவதற்காக வேண்டி. இப்ப நாங்க பார்க்கணும், ஒரு மாசம் நோன்பு வச்சிட்டோம், இந்த ஒரு மாசம் நோன்பு வச்சதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஒரு முன்னேற்றம் வந்திருக்குதா என்று பார்க்க வேண்டும். நாங்க ஏதாவது ஒரு பாவம் செய்து கொண்டிருந்தால் இந்த ஒரு மாதம் கழிந்ததற்கு பிறகு அந்த பாவத்திலிருந்து நாங்க ஒதுங்கி இருந்து விட்டோம் என்று சொன்னால் உண்மையான நோன்பினுடைய பிரயோசனத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் மறுபடியும் அதே பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நோன்பினுடைய சரியான பிரயோசனம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதாக ஆகிவிடும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நோன்பு என்பது ஒரு கேடயம். கேடயம் என்று சொன்னால் எதிரி வாளால் ஒருத்தனை அடிக்க வரும் பொழுது அதை தாக்கு அதை தடுப்பதற்காக வேண்டி மனிதன் கேடயத்தை பயன்படுத்துகிறான். அது மாதிரித்தான் ஷைத்தான் எங்களை கெடுக்க வரும் பொழுது அந்த ஷைத்தானுடைய கெடுதியிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த நோன்பு ஒரு கேடயமாக இருக்கிறது.
www.acmyc.com.
ஆனால் எப்போ அது கேடயம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது எப்ப கேடயமாக இருக்கும்? மாலம் தக்ஸீருஹு, நீ அதை உடைக்காத வரைக்கும் தான், நீ ஒழுங்கா பாதுகாக்காத வரைக்கும் தான், பாதுகாக்கிற வரைக்கும் தான் அந்த நோன்பு உன்னை பாதுகாக்கும். நீ நோன்பை பாதுகாக்கவில்லை என்றால், நோன்ப சரியான முறையில் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பை கொண்டு உனக்கு எந்த பிரயோசனமும் ஏற்படாது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு வச்சிருக்கிறான், நோன்பு வச்சுட்டு பொய்யான பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்கிறான், புறம் பேசுகிறான், ஹராமான செயல்களில் ஈடுபடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை அவன் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதில், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப இந்த நோன்பு எப்ப பிரயோஜனம் தரும் என்று சொன்னால் அந்த நோன்பை நாங்க பாதுகாக்கும் பொழுதுதான். நோன்பு பிடிச்சிருக்கிறோமா, சஹர் சாப்பிட்டதோட இஃப்தார் வரைக்கும் நாங்க எதையும் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய கண்ணையும் பாதுகாக்கணும், எங்களுடைய நாவையும் பாதுகாக்கணும், எங்களுடைய காதையும் பாதுகாக்கணும். அதான் உண்மையான நோன்பாக இருக்கிறது. எப்படி நாங்கள் ஹலாலான உணவிலிருந்து எங்களுடைய வயிற்றை தடுத்து வைத்திருக்கிறோமோ, ஹராமான செயல்களிலிருந்து எங்களுடைய உறுப்புகளையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான நோன்பாக இருக்கிறது. இந்த நோன்பு தான் எங்களுக்கு கேடயமாக இருக்கும். இப்படி யார் நோன்பு வைத்தாரோ அவரை பொறுத்த வரைக்கும் ஷைத்தான் அவரை தவறான காரியத்தில், பாவமான காரியத்தில் அவனை விளைவிக்க முடியாது. அந்த நோன்பு அவருக்கு கேடயமாக இருக்கிறது. அப்ப நாங்க நோன்பு வச்சிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய நேரங்கள் பாதுகாக்கப்படணும். இன்றைக்கு என்ன சொன்னா, நோன்பு வச்சா நோன்பினுடைய களைப்பை மறக்கடிக்கிறதுக்காக வேண்டி என்னென்னமோ பொழுதுபோக்குகள்ல நாங்க ஈடுபடுறோம். இப்ப இருக்கக்கூடிய பெரிய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு சொன்னா, எங்கள்ட்ட இருக்கக்கூடிய மொபைல் போன், அதுல இருக்கிறத பார்த்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டே எங்களுடைய நேரம் எல்லாம் கழியுது. அதுல நல்ல விஷயங்கள் மாத்திரமா வருகிறது, அதுல மற்ற விஷயங்களும் வரத்தான் செய்யும், அது மாற்றமான காரியங்களும் அதுல இருக்கத்தான் செய்யும். அப்ப அதை பார்க்கும் பொழுது உள்ளத்துல அதனுடைய அந்த பிரதிபலிப்பு உள்ளத்துல ஏற்பட்டுவிடும். அப்ப நோன்பினுடைய உண்மையான பிரயோசனம் எங்களுக்கு கிடைக்காது. இப்ப நோன்பை பாதுகாக்கிறதுக்கு முதல்ல எங்களுடைய நேரத்தை பாதுகாக்கணும். எங்களுடைய நேரத்தை பாதுகாக்கிறதுனா என்ன, நாங்க வியாபாரம் செய்யறோம், தொழில ஈடுபடுறோம், எங்களுடைய ஹலாலான நேரங்களை நாங்க பயன்படுத்துறோம், அது தவறு கிடையாது. ஆனால் சும்மா இருக்கக்கூடிய நேரங்கள், அந்த சும்மா இருக்கக்கூடிய நேரங்களை வீணாக கழித்து விடக்கூடாது. அதுக்குதான் இந்த நோன்பு என்பது குர்ஆனுடைய மாதம், ரமலான் என்பது குர்ஆனுடைய மாதமாக இருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு அதிகமாக குர்ஆனை ஓதுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்திலே பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளலாம், அந்த அளவுக்கு உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தக்குவாவை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ரமலான் மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பு. ஏனென்றால் இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கியும் வைத்திருக்கிறான். எங்களை எல்லாத்துக்கும் தெரியும், லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவில் தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினான் என்பதை, அது சம்பந்தமா ஒரு சூரா முழுவதையுமே அல்லாஹ் இந்த குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த நேரத்தை வீணடித்து விடக்கூடாது. அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள். இப்பவே கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கிறோம், நாங்க நோன்பு வர்றதுக்கு முன்னாடியே அதை நினைச்சுக்கிறோம், நான் ஒரு நாளைக்கு இத்தனை ஜுசு ஓதுவேன். மற்ற நாட்களில் குர்ஆன் ஓதுற வளமை இருக்கத்தான் செய்யும், மற்ற நாட்களை போன்று இல்லாமல் இந்த ரமலானில் அதிகமாக நாங்கள் குர்ஆனை ஓதக்கூடிய வளமையை உண்டாக்கிக்கிறோம். ஏனென்றால் குர்ஆன் என்பது என்ன, அல்லாஹுவுடன் நாங்கள் உரையாடுற மாதிரி. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கவலை வந்தது என்று சொன்னா, நாங்க என்ன நினைப்போம், எங்களுடைய நெருக்கமான நண்பர், அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாம், அவர்கிட்ட கொஞ்சம் கதைக்கலாம், அப்படி கதைச்சுன்னு சொன்னா அந்த மனசு கொஞ்சம் லேசாகும் என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹுவை போன்ற உதவியாளன் வேறு யாரும் இருக்க முடியாது. அப்ப குர்ஆனை நாங்கள் ஓதுவது என்பது அல்லாஹுடன் கதைப்பதை போன்று, அல்லாஹுடன் உரையாடுவதை போன்று. மனிதர்களோட உரையாடுறதுல நேரம் தெரியாம நாங்க எங்களுடைய கதைகளை போய்கொண்டே இருக்கிறது. இருக்கிறார்கள். எவ்வளவு நேரம் வேண்டாலும் கதைச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனால் எங்களால் ஒரு ஜுசுவ குரான ஓத சொன்னா ஓத முடிகிறது இல்லை. அப்ப இது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியம் என்பதை நினைக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் இந்த ரமலானுடைய காலத்திலாவது அதிகமான நேரத்தை குரானுடைய திலாவத்திலே செலவழிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். ஒரு மனிதன் இந்த குர்ஆன் இருக்கிறது, இது குர்ஆனை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர். மனிதர்களே, உங்களிடத்தில் அல்லாஹ்வினுடைய அந்த உபதேசம் வந்திருக்கிறது, மேலும் உங்களுடைய உள்ளங்களுக்கு மருந்தை தரக்கூடிய அந்த மருந்தாக அல்லாஹ் இந்த குர்ஆனை ஆக்கி வைத்திருக்கிறான். உடல் ரீதியான வியாதிகளுக்கும் அல்லாஹ் இதில் மருந்தை வைத்திருக்கிறான். அதே போன்று மன ரீதியான கவலைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இவைகளுக்கும் அல்லாஹ் இந்த குர்ஆன்ல மருந்தை வைத்திருக்கிறான். அப்ப எங்களுடைய உள்ளம் நிம்மதி பெற வேண்டும் என்று சொன்னால், அது சுத்தமாக வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனை ஓதுறதுக்காக வேண்டிய அதிகமான நேரம் கொடுக்கணும். நோம்ப பாதுகாக்கிறது குர்ஆன் ஓதுவதன் மூலமாக. அதனால் பள்ளிக்கு நாம வர்றோம், கொஞ்சம் நேரத்தை அதுக்கென்று கொஞ்சம் அதிகமாக நேரங்களை ஒதுக்க வேண்டும். குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹுவிடன் உரையாடுவதை போன்ற இந்த மகத்தான ஒரு அமல் இருக்கிறதே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக உள்ளத்தில் எத்தனையோ மன கவலை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், துன்பம் இருக்கலாம். ஆனால் குர்ஆனை ஓதும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அந்த உள்ளத்தினுடைய பாரத்தை, அதனுடைய கஷ்டத்தை இலகுவாக்குவதை நாங்கள் எல்லாம் கண்கூட பார்க்க முடியும். அதனால் எங்களுடைய இந்த ரமலானுடைய காலத்தை வீணடித்து விடாமல், தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவது அல்லது பார்ப்பது கேட்பது அதில் ஈடுபடுவது இதெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹுவினுடைய கலாமிலே எங்களுடைய நேரத்தை அதிகமாக நாங்கள் செலவழிக்கணும். அதே போன்று இந்த ரமலானுடைய காலத்தில் சில வணக்கங்கள் இருக்கிறது. அந்த சில வணக்கங்கள், குறிப்பிட்ட சில வணக்கங்கள் தராவிகி தொழுகை இருக்குது. தராவிகி தொழுகை 20 ரக்காத்துகள் நாங்கள் இரவு நேரத்தில் தொழுகிறோமே, இது ரமலானுக்கு மாத்திரம்தான் இருக்குது. வேற எந்த நாளும் இந்த தொழுகை கிடையாது. வேற எந்த நாளிலும் இந்த தராவிகி தொழுகை கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ இஃப்தரத அலைக்கும் சியாமஹு வஸனந்துலக்கும் கியாம லைலிஹி. அல்லாஹு தஆலா இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான். அந்த இரவு நேரத்தில் நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்ப அந்த இரவு நேர தொழுகை இருக்கிறது, இந்த ரமலானுடைய தராவிகி தொழுகை. இந்த தராவிகி தொழுகையிலையும் நாங்க அசட்டையாக இருந்து விடக்கூடாது. ரொம்ப நேரம் நடக்கிறது, ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி தியாலம் அது நடக்கும். நாங்க ஒரு அரை மணி நேரம், ஒரு 4 ரக்காத்து அல்லது ஒரு 8 ரக்காத்து அல்லது ஒரு 10 ரக்காத்து தொழுதா போதும் என்று இருந்து விடாமல் எங்களுடைய அந்த தொழுகையையும் பரிபூர்ணமாக நாங்கள் தொழ வேண்டும். ஏன்னா இந்த தராவிகி தொழுகை ரமலான்ல முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இனி அடுத்த ரமலான்ல தான் தொழ முடியும். வேற எந்த நேரத்திலையும் இந்த தொழுகையை தொழ முடியாது. அப்ப இந்த தராவிகினுடைய தொழுகை, அதுல குறிப்பாக குர்ஆனை கேட்கிறது, நின்று வணங்குறது அல்லாஹுக்கு மிக விருப்பமான செயலாக இருக்கிறது. இந்த ரமலானிலே அல்லாஹ் லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறான். இந்த லைலத்துல் கத்ர் அநேகமாக கடைசி பத்திலே ஒற்றைப்படை இரவுகளிலே இருந்தாலும் கூட ரமலான் முழுவதிலும் தேடக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸில் பார்க்கிறோம். ரமலானுடைய ஒவ்வொரு இரவுமே அது அல்லாஹ்விடத்தில் விசேஷமான இரவாக இருக்கிறது. எனவே இந்த இரவு நேர தொழுகைகளை வீணடித்து விடக்கூடாது. எங்களுடைய வாலிபர்களை பார்க்கிறோம், ரமலானுடைய இரவு ஹயாத்தாக்குறதுண்டா அவங்க விளங்கி வச்சுக்கிட்டாங்க தூங்காம இருக்கிறது என்று சொல்லி. தூங்காம இருந்து தெருக்கல்ல நின்று அல்லது கடைகளில் நின்று கதைத்துக் கொண்டிருப்பதுதான் இரவை ஹயாத்தாக்குவது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஹயாத்தாக்குறதுக்கு பாரமா தூங்குறதே மிச்ச நல்லதாக இருக்கும். ஹயாத்தாக்குறது என்று சொன்னால் இபாதத்தை கொண்டு ஹயாத்தாக்குறது, எங்களுடைய திலாவத்துகளை கொண்டு, தொழுகையை கொண்டு இரவை ஹயாத்தாக்குவதுதான் ரமலானுடைய இரவை ஹயாத்தாக்குவது என்பதனுடைய அர்த்தம். அதனால் நாங்கள் ரமலானுடைய இரவு நேரங்களை வீணடித்து விடக்கூடாது. இந்த இரவு நேரங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் துவா செய்யணும், தொடக்கூடியவர்களாக நாங்கள் ஆகணும். குறிப்பாக தராவீகினுடைய தொழுகை நாங்கள் தவற விட்டுறக்கூடாது. அது போக தஹஜ்ஜுத் தொழுகை இருக்குது. தஹஜ்ஜுத் தொழுகை எல்லா நாளுக்கும் இருக்கிறது, ரமலான்லயும் இருக்குது, ரமலான் அல்லாத காலத்திலையும் இருக்குது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட இந்த இரவு நேர தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி கேட்கப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது? சொன்னார்கள், ரமலானிலும் ரமலான் அல்லாததிலும் அவர்கள் அந்த இரவு தொழுகையை 8 ரக்காத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ரமலானுடைய நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகிறது ரொம்ப லேசான விஷயம்தான். நாங்கள் எப்படியும் சஹருக்கு எழும்பதான் செய்கிறோம். சஹர் செய்யறதுக்கு நாங்கள் எழும்புறோம். அந்த சஹர் செஞ்சதுக்கு போக மீதி உள்ள நேரம் இருக்கிறதே, அந்த நேரத்தை நாங்கள் வீணடிச்சிடக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப பரக்கத்தான நேரம். எல்லா காலத்திலும் அல்லாஹ் அந்த நேரத்திலே இந்த உலகத்தின் வானத்தின் பக்கம் ஒருவன் இறங்கி வந்து கேட்கிறான், அலாமின் முஸ்தகிரின் பாகபிரலா, யாராவது பாவ மன்னிப்பு தேடுறீங்களா, நான் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். அலாமின் முஸ்தர்கின், யாராவது ரிசுக்கு வேணும்னு கேட்கிறீங்களா, நான் ரிசுக்கு தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். அலா கதா அலா கதா, இது வேணுமா இது வேணுமா என்று அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அடியார்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் எங்களை கூப்பிடுறான், உங்களுக்கு ஏதாவது வேணுமா கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொல்கிறான். அந்த நேரத்தை நாங்கள் வீணடிச்சிடக்கூடாது, தூக்கத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது கதைகளிலோ வீணடித்து விடாமல் சஹருக்கு எழும்பணுமா, சஹர் செய்ய எழும்பணுமா, குறைஞ்சபட்சம் ஒரு நாலு ரக்காத் அல்லாஹுக்கு முன்னாடி தொழ வேண்டும், அல்லாஹிடத்தில் துவா கேட்க வேண்டும். அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவா இருக்குதே இல்லையா, அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய மிக பொருத்தமான நேரமாக இருக்கிறது. நாயகல்லா சொன்னார்கள், அல்லாஹு தாலா மூணு பேரை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறான், மூன்று பேரை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். முதலாவது யார் என்று சொன்னால், அல்லாஹுவினுடைய எதிரிகளோடு போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு படையோடு ஒருத்தர் போரிடுகிறார், அப்படி போரிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எல்லாரும் புறமுதுகிட்டு ஓடி விடுகிறார்கள், அடி தாங்க முடியாமல் ஓடி விடுகிறார்கள், இவர் மாத்திரம் தனியாக இருந்து அல்லாஹுக்காக வேண்டி அந்த தியாகத்தை செய்வதற்கு முன் வருகிறார். இவரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் ஒன்று. இரண்டாவது, ஒரு கூட்டமாக ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அந்த நேரத்தில் ஒரு யாசகர் வருகிறார், யாசகம் கேட்கிறார், ஏதாவது எங்களுக்கு தாங்க என்று கேட்கிறார். யாருமே கொடுக்கல, யாரும் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. ஒருத்தர் மட்டும் பார்த்தார், தனியா எழும்பி வந்தார், யாருக்கும் தெரியாம ஏதோ எங்களை நாடி வந்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய கையில ஏதாவது ஒண்ணு கொடுத்து விடுகிறார். இவரை பார்த்தும் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். மூன்றாவது நபர், ஒரு கூட்டமாக பிரயாணத்துல போய்கொண்டிருந்தார்கள், அந்த கூட்டமாக போய்கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரத்தில் பிரயாணம் செஞ்சாங்க, பிரயாணத்தினுடைய களைப்பு, அந்த தஹஜ்ஜுதுடைய நேரம் வந்தது, எல்லாரும் களைப்போட தூங்கி விட்டார்கள், ஆனால் ஒருத்தர் மட்டும் எழும்பி இருந்து தனியாக எழும்பி நின்று அல்லாஹுவிடத்திலே கெஞ்சுகிறார், கதறுகிறார். இவரை பார்த்தும் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்று சொன்னார்கள். அப்ப நாங்க அந்த தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துவா, அது அல்லாஹுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நாங்க செய்யக்கூடிய பாவங்கள், எத்தனையோ பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது. எங்களுடைய ரப் இருக்கிறானே இல்லையா, அவன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர், எங்களுடைய ரப் மன்னிக்க கூடியவன், நன்றி உடையவன், நாங்கள் செஞ்ச அமல்களை அல்லாஹ் ஒருபொழுதும் வீணாக்க மாட்டான். நாங்கள் செஞ்ச பாவங்களுக்கு அல்லாஹ்ட நாங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது ஒரு அடியான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டான், பாவம் செஞ்சு அல்லாஹ்ட கேக்குறான், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்று கேக்குறான். இப்போ அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான், அலிம அபதி அன்னலஹு ரப்பன் யக்ஃபிருஸ் ஸுனூப், என் அடியான் அறிந்து வைத்திருக்கானா பாவங்களை மன்னிக்க கூடிய ரப் இருக்கிறான் என்பதை, என் அடியான் அறிந்து வைத்திருக்கானா, கஃபர்து லி அப்தி, என் அடிமையை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மனிதன் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். அதிலும் குறிப்பாக தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் கேட்கக்கூடிய அந்த இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு இருக்கிறதே, அது அல்லாஹுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருகிறது. அதன் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய பாக்கியத்தை அவன் அடைந்து விடுகிறான். எனவே எல்லா நேரத்திலும் தஹஜ்ஜுதுடைய வளமையை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் இந்த ரமலானுடைய காலத்திலாவது தஹஜ்ஜுதை நாங்கள் தவற விட்டுறக்கூடாது. சஹருக்கு எழும்புகிறோம், அல்லாஹிடத்தில் அழுது துஆ கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய முசீபத்துகள், பிரச்சனைகள், இவ்விதவிதமான பிரச்சனைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னாடி குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும், எப்படி வரும் என்றால் அலை அலையாக வரும் என்று சொன்னார்கள். கடல் அலை இருக்கிறதா இல்லையா, ஒரு அலை வந்துட்டு போற மாதிரி தெரியும், அடுத்த அலை வந்துடும். இப்படி உங்களுக்கு குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையே ஒரு போராட்டமாக மாறியிருக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதற்கு பிறகும் நாங்கள் அல்லாஹுவை நெருங்காமல் இருந்தால், எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்காமல் இருந்தால், எங்களை விட ஒரு அறிவியினர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால் இந்த ரமலானை நல்ல பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹுவிடத்தில் நல்ல துவா கேட்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் வருவதற்காக வேண்டி அல்லாஹுவிடத்தில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கணும். அப்ப இந்த ரமலானுடைய நோன்பை பாதுகாக்க வேண்டும், தொழுகையை பாதுகாக்க வேண்டும், நேரங்களை பாதுகாத்து குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், ஜிக்ருகள் அதிகமாக செய்ய வேண்டும், இரவு நேரத்தினுடைய தொழுகைகளை பேண வேண்டும். இந்த ரமலான்ல செய்யக்கூடிய அமல்களில் முக்கியமான அமல்தான் தான தர்மங்களை அதிகமாக செய்யுங்கள் என்றால், இது ஷஹ்ரு சதகா, தர்மத்தின் மாதம். எத்தனை ஏழைகள் இருப்பார்கள், நாங்கள் நிம்மதியாக சாப்பிடுகிறோம், பசி இல்லாம பட்டினி இல்லாம, பசி என்றால் என்ன என்று தெரியாமையே எத்தனையோ பேர் இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒருவேளை ஏழை கூட உணவில்லாத எத்தனை ஏழைகள் எங்களுக்கு பக்கத்திலும் இருக்கிறார்கள், எங்களுடைய உறவினர்களிலும் இருக்கிறார்கள். இந்த ரமலானுடைய மாதத்தை அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய மாதங்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எங்களால் முடிந்த அளவிற்கு அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் செலவழிக்கக்கூடிய, குறிப்பாக எங்களுடைய சொந்தக்காரர்கள், எங்களுடைய உறவினர்கள், மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய அந்த நல்ல சேவைகள் செய்யக்கூடியவர்கள், அதுபோன்ற நிறுவனங்கள், அதே போன்று கஷ்டவாளிகள், இவர்களுக்கு அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இந்த தர்மம் இருக்கிறதே இதுதான் அல்லாஹுடைய கோபத்தை அணைத்து விடக்கூடியது. இந்த தர்மம் தான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நாங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், யாரோ ஒரு அரசியல்வாதிகள்னால இது நடக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாருடைய உள்ளமும் படைத்த ரப்பினுடைய கையில் தான் இருக்கிறது. இதை நாங்கள் மறந்துடக்கூடாது. எல்லாருடைய உள்ளமும் எல்லாருடைய செயல்களும் அல்லாஹுவினுடைய இஷ்டத்தின் பிரகாரம் தான் நடக்கிறது. நாங்கள் ஒழுங்கா இருந்தென்று சொன்னா எங்களுக்கு மேல் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நல்லவர்களை ஏற்படுத்துவான். எங்களிடத்தில் ஒரு குறை ஏற்பட்டது என்று சொன்னால் எங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களிடமிருந்து எங்களுக்கு பல துன்பங்களை தொல்லைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாங்க நினைக்க வேண்டும், இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எங்களுடைய பாவங்களுடைய விளைவுகள் தான். அந்த விளைவுகளின் காரணமாகத்தான் நாங்க இதை அனுபவிச்சுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டான். பல சோதனைகள் வந்தது, முஸ்லிம்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்தது. அந்த நேரத்தில் எல்லாம் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். அல்லாஹ் அதே நிலையில் எங்களையும் வைத்திருக்கிறான். அப்ப எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை வர வேண்டும், எங்கள் அல்லாஹ் ஒருபொழுதும் கைவிட மாட்டான். இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் கூட, எல்லாரும் எதிர்த்து நின்றாலும் கூட, ஒரு நேரம் வரும் அல்லாஹு தஆலா அந்த எதிர்த்தவர்களை கூட எங்களுடைய சாதகமாக அல்லாஹ் மாற்றி விடுவான். அப்படிப்பட்ட படைத்த ரப்பு எங்களுக்கு துணையாக இருக்கிறான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கணும். நாங்கள் அதிகமாக அதிதான தர்மங்கள் செய்வதன் மூலமாக, அமல்கள் செய்வதன் மூலமாக, துஆக்களின் மூலமாக அல்லாஹுவை நெருங்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இப்படியே இந்த ரமலான் எங்களை விட்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு சுத்தமான மனிதராக, ஒரு புதிய மனிதனாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக நாங்கள் மாறி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்படுவதற்கு இந்த ரமலான் காரணமாக ஆக வேண்டும். அந்த கவலையை நாங்கள் உருவாக்கி கொண்டு வரக்கூடிய இந்த நாட்களை பரிபூர்ணமான முறையில் வீணடித்து விடாமல் கழிப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா சிரமங்களையும் அல்லாஹ் போக்கி அருள்வானாக. எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒளிமயமான வாழ்க்கையை ஏற்படுத்தி அருள்வானாக. பரக்கத்தான வாழ்க்கையை, ஹைரான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தருள்வானாக. வருங்கால தலைமுறையினை நல்ல மார்க்கத்தின் மீது பிடிப்புள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அந்த அங்கெல்லாம் அல்லாஹு தஆலா நிம்மதியான, கண்ணியமான, சந்தோஷமான வாழ்க்கையை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனை கஷ்டங்கள் இவைகளிலிருந்து அல்லாஹ் முழுமையான முறையில் எங்களுக்கு விடுதலையை தருவானாக. வாஆகிரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.